அநேக ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய குடும்பமும் நானும் பரிசுத்த தேசத்திற்கு போயிருந்தோம். எங்களுடைய பயணத்தின் மிக பிரகாசமான நினைவுகளில் ஒன்று கடைசி ராப்போஜனத்தின் இடமான எருசலேமின் மேல்மாடியாகும். அந்த இடத்தில் நாங்கள் நின்றபோது அவருடைய தீர்க்க தரிசிகளுக்காக இயேசு பிதாவிடம் வேண்டிக் கொண்ட யோவான் 17வது அதிகாரத்தை அவர்களுக்கு நான் வாசித்தேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் படித்து கொண்டிருந்த போது நான் ஆழமாக உணர்ந்தேன். என்னுடைய குடும்பத்தோடும் என்னுடைய பரலோக பிதாவிடனும் அவருடைய குமாரனோடும் என்றென்றும் ஒன்றாயிருக்க அந்த பரிசுத்த இடத்தில் நான் ஜெபித்து கொண்டிருப்பதை கண்டேன். குடும்பங்களுடனும் நண்பர்களுடனும் கர்த்தருடனும் அவருடைய மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையுடனும் நமது விலையேற்றப்பெற்ற உறவுகள் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களில் ஒன்று. இந்த உறவுகள் மிக முக்கியமானவையாயிருப்பதால் அவை பொக்கிஷப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு போஷிக்கப்பட வேண்டும். அநேக சீஷர்கள் அவருடைய போதனைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள கடினமாக இருப்பதாக கண்டு அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போன போது வேதங்களில் நடந்த மிக மனதை பெழியும் கதைகளில் அது ஒன்றாயிருந்தது. இந்த சீஷர்கள் பின்வாங்கி போன போது இயேசு பன்னிருவர் பக்கம் திரும்பி கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? பேதுரு பதிலளித்தான், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததில் மற்றவர்கள் கவனம் செலுத்திய போது அவர்கள் செய்ததில், நம்பியதில், அறிந்ததில் கவனம் செலுத்த அப்போஸ்தலர்கள் தீர்மானித்து அதன் விளைவாக அவர்கள் கிறிஸ்துவிடம் தங்கினார்கள். பின்னர் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் வரத்தை பன்னிருவர் பெற்றனர். கிறிஸ்துவின் சாட்சியில் அவர்கள் துணிவுள்ளவர்களாகி இயேசுவின் போதனைகளை மிக முற்றிலுமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். இன்றும் எந்த வித்தியாசமும் இல்லை. சிலருக்கு நம்புவதற்கான கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல் தொடர்ந்து கடினமாகவும் கஷ்டமுமாய் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சபையின் கொள்கை அல்லது போதனைகளை புரிந்து கொள்ள சில சீஷர்கள் போராடுகிறார்கள். பிறர் நமது வரலாற்றில் அல்லது சில அங்கத்தினர்களின் தலைவர்களின் கடந்த கால நிகழ்கால தவறுகளில் அக்கறை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் பிறர் அதிகமாக எதிர்பார்க்கிற மதத்தின்படி வாழ கடினமாக காணுகிறார்கள். இறுதியாக சிலர் நன்மை செய்வதில் சேர்ந்து போகிறார்கள். இந்த மற்றும் பிற காரணங்களால் சபையின் சில அங்கத்தினர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியில்லாதவர்களாகி ஒருவேளை இயேசுவுடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனவர்களை அவர்கள் பின்பற்ற வேண்டுமோ என வியப்புகிறார்கள். நீங்கள் யாராவது உங்கள் விசுவாசத்தில் உறுதியில்லாதிருந்தால் பேதுரு கேட்ட அந்த கேள்வியை உங்களிடம் நான் கேட்கிறேன். நீங்கள் யாரிடத்தில் போவீர்கள்? பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையில் ஊக்கமிழந்தவராக அல்லது சபையை விட்டு போக நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் எங்கே போவீர்கள்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? சபை அங்கத்தினர்களுடனும் கர்த்தருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுடனும் நடவாமல் போவதற்கான தீர்மானம் எப்போதுமே இப்போது காணப்படாத ஒரு நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் என் வயது வரை வாழும்போது அவைகளை சரி செய்கிற காரியங்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள். ஒரு பிரச்சனைக்கு ஒரு உள்ளுணர்வான அல்லது வெளிப்படுத்துதலின் புதிய ஒளி வீசும். மறுஸ்தாபிதம் என்பது ஒரு நிகழ்ச்சி அல்லது அது தொடர்பது பரவக்கூடிய என்பதை நினைவு கூறுங்கள்.
An inspired insight or revelation may shed new light and insight on an issue. Remember the restoration is
தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட மகத்தான சத்தியங்களை ஒருபோதும் புறக்கணிக்காதிருங்கள். மார்மன் புஸ்தகத்தில் அடங்கியிருக்கிற கிறிஸ்துவின் கோட்பாடுகளை படிப்பதையும் தியானிப்பதையும் பிரயோகப்படுவதையும் ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். கர்த்தர் வெளிப்படுத்தியவற்றை புரிந்து கொள்ள நேர்மையான முயற்சிகளின் மூலமாக சமமான நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க ஒருபோதும் தவறாதீர்கள். என்னுடைய நெருங்கிய நண்பரும் முந்தைய சக ஊழியருமான நீலே மேக்ஸ்வெல் ஒரு சமயம் சொன்னார், சில காரியங்களை நம்மால் விவரிக்க முடியாததால் அது விவரிக்கப்பட முடியாதது என நாம் நினைத்துவிடக்கூடாது. ஆகவே விட்டுப்போக ஆவிக்குரிய அந்த அழிவிற்கான தீர்மானத்தை நீங்கள் எடுப்பதற்கு முன்பு முதலிடமாக இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையின் உங்கள் சாட்சிக்கு எது உங்களை கொண்டு வந்திருந்தாலும் அதை விட்டுப்போவதற்கு முன் நிறுத்தவும் கவனமாக சிந்திக்கவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நீங்கள் இங்கே என்ன உணர்ந்தீர்கள் என்பதை பற்றியும் ஏன் உணர்ந்தீர்கள் என்பதை பற்றியும் சற்று நின்று சிந்தியுங்கள். நித்திய சத்தியத்தை குறித்து பரிசுத்த ஆவி உங்களுக்கு சாட்சி அளித்த அந்த நேரங்களை பற்றி சிந்தியுங்கள். அன்பான பரலோக பெற்றோரை பற்றிய தனிப்பட்ட உங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்கிறவர்களை தங்களுடைய நித்திய பிரசன்னத்திற்கு எவ்வாறு திரும்ப வேண்டும் என்பது நமக்கு போக்குகிறவர்களை தேட நீங்கள் எங்கே போவீர்கள்? உங்களுடைய பாவங்களுக்காக மட்டும் பாடுபடாமல் விசுவாசத்தின் இழப்பின் குறைகளையும் நான் நினைக்கிறதையும் சேர்த்து தம் ஜனத்திடைய பலவீனங்களுக்காக தக்கதாய் அவர்களது மாம்சத்திற்கேற்ப ஒத்தாசை புரிவதெப்படி என்று தாம் அறிந்து கொள்ளும்படிக்கும் மாம்சத்திற்கேற்ப தாம் உருக்கமான இரக்கத்தினால் நிறைக்கும்படும்படிக்கும் அவர்களுடைய பலவீனங்களை தம்மேல் எடுத்து கொள்ளும்படிக்கு சகலவித துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து பாடுபட்ட உங்களுடைய சிறந்த நண்பராகிய ஒரு இரட்சகரை பற்றி போதிக்க நீங்கள் எங்கே போவீர்கள்? நமது பூலோக மற்றும் நித்திய வாழ்க்கைக்கு அற்புதமான சாத்தியங்களுடனும் போதனைகள் மற்றும் வழிநடத்துதல்களுடன் நிரப்பப்பட்டிருக்கிற நமது நித்திய சந்தோஷத்திற்கு சமாதானத்திற்கும் ஒரு திட்டமாயிருக்கிற பரலோக பிதாவின் திட்டத்தை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ள நீங்கள் எங்கே போவீர்கள்? இரட்சிப்பின் திட்டம் பூலோக வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் வழிநடத்துதலையும் கொடுக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சேவை செய்வதில் கர்த்தருக்கு சேவை செய்வதில் ஆழமாக பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிற ஆண்களாலும் பெண்களாலும் நீங்கள் போதிக்கப்பட்டு ஆதரிக்கப்படுகிற ஒரு விவரமான உணர்த்துதலான சபை ஸ்தாபம் அமைப்பை தேட நீங்கள் எங்கே போவீர்கள்? ஆலோசனைக்காக, புரிந்து கொள்ளுதலுக்காக, ஆறுதலுக்காக, நமது நாட்களில் சவால்களுக்கான உணர்த்துதலுக்காக மற்றொரு ஆதாரத்தை உங்களுக்கு கொடுக்க தேவனால் அழைக்கப்பட்ட ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் கண்டுபிடிக்க நீங்கள் எங்கே போகுவீர்கள்? குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பின் மதிப்புகளுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்கிற உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேரன் பேத்திகளுக்கும் கொடுக்க விரும்புகிற தகுதிகளோடும் வாழ்கிற மக்களை காண நீங்கள் எங்கே போவீர்கள்? இரட்சிப்பின் நியமங்கள் மூலமாகவும் ஆலய உடன்படிக்கைகள் மூலமாகவும் வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்க நீங்கள் எங்கே போவீர்கள்? சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுதல் சவாலுள்ளதாக இருக்கலாம். அது எப்போதும் அப்படியேதான் இருக்கிறது, அப்படிதான் இருக்கும். வாழ்க்கை ஒரு உச்சிக்கு செல்லும் மலையேறுதலை போன்றும் கடினமான பயணமாகவும் இருக்கலாம். நமது பாதையை சரிபார்க்க பாதையில் எப்போதாவது நிறுத்தி நமது மூச்சை இழுத்துவிட இது ஒரு இயற்கையான சாதாரணமான காரியம். பாதையில் எல்லோருமே நிறுத்த வேண்டியதில்லை, ஆனால் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு அப்படி செய்வதில் தவறு ஒன்றும் இல்லை. உண்மையில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஜீவ தண்ணீருடன் அவர்களை புதுப்பித்துக் கொள்ள சந்தர்ப்பத்தின் முழு அனுகூலத்தை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இது ஒரு நேர்மையான காரியமாயிருக்கும். ஜீவ விருட்சத்திற்கு நடத்துகிற பாதையிலிருந்து வழிவிலக ஆலய தீர்மானிக்கிற ஒருவனுக்கு அபாயம் வருகிறது. சில நேரங்களில் நாம் படித்து ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோம், சில நேரங்களில் நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும். இறுதியில் நீங்கள் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என இரட்சகரின் கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். அந்த கேள்வியின் நமது பதிலுக்காக நாம் அனைவரும் நாட வேண்டும். சிலருக்கு பதில் எளிது, மற்றவர்களுக்கு கடினமாயிருக்கலாம். நம்புவதற்கான விசுவாசம் மற்றவர்களை விட சிலருக்கு ஏன் எளிதாய் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று நான் நடிக்கவில்லை. பதில்கள் எப்போதுமே இருக்கின்றன என்றும், நாம் தேடினால் உண்மையான எண்ணத்துடனும் நோக்கத்துடனும் முழுமையான நோக்கத்துடனும் ஒரு ஜப இருதயத்தோடு தேடினால் சுவிசேஷத்தின் பாதையில் நாம் தொடரும்போது இறுதியில் நமது கேள்விக்கான பதில்களை நாம் கண்டுபிடிப்போம் என்பதற்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன். தங்களுடைய விசுவாசத்தின் சோதனைக்கு பின்னர் தடுமாறி திரும்பி வந்தவர்களை என்னுடைய ஊழியத்தில் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களும் கூட எல்லா கனிகளை விட விரும்பத்தக்க இந்த கனியை புசிக்க வேண்டும்படியாக அதிகரித்த எண்ணிக்கையில் தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷ பாதையில் காணவும் தங்கவும் நாம் அழைப்போம் என்பது என்னுடைய நேர்மையான நம்பிக்கை. தங்களுடைய விசுவாசத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்களை நாம் ஊக்குவிப்போம், ஏற்றுக்கொள்வோம், புரிந்து கொள்வோம், அன்பு செலுத்துவோம் என்பது என்னுடைய இருதயபூர்வ வேண்டுதல். நம்முடைய எந்த சகோதர சகோதரிகளையும் நாம் ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாது. நாம் அனைவரும் பாதையில் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறோம். அதற்கேற்றபடி நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். புதிய மனமாற்றம் அடைந்தவர்களை நாம் வரவேற்கும் ஒரு உற்சாகத்துடன் நமது கரங்களை விரிக்க வேண்டியதைப் போல, கேள்விகளை கொண்ட தங்கள் விசுவாசத்தில் உறுதியிருப்பவர்களை அனைத்து ஆதரவளிக்க வேண்டும். மற்றொரு பிரசித்த பெற்ற உருவகத்தை பயன்படுத்துவதில் தேவனும் கிறிஸ்துவும் சுக்கானில் இருக்கிற பழைய சியோன் கப்பலை விட்டு போக நினைக்கிற யாராவது அதை செய்வதற்கு முன்பு நிறுத்தி சிந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகத்தான புயல்களின் காற்றும் அலைகளும் பழைய கப்பலை மோதினாலும் கூட இரட்சகர் கப்பலில் இருக்கிறார். இறையாதே, அமைதலாயிரு என்ற அவரது கட்டளையினால் புயலை அடக்குவார் என எப்போதும் நினைவு வைத்திருங்கள் என்பதை தயவுசெய்து அறிந்து கொள்ளுங்கள். அதுவரை நாம் பயப்படக்கூடாது. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியும் என்பதை அறிந்து கொண்டு அசைக்க முடியாத விசுவாசம் நம்பி நமக்கிருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அவருடைய சபையை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் என்றும், நம் ஒருவரையும் அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் என்றும் கர்த்தரின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இரட்சகரின் கேள்விக்கும் வார்த்தைகளுக்கும் பேதுருவின் பதிலை நினைவு கூறுங்கள். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவர் மூலமே இன்றி மனுபுத்திரருள் இரட்சிப்பு வர மற்ற எந்த நாமமோ, வழியோ, மறக்கமோ, மார்க்கமோ கொடுக்கப்படவில்லை என நான் சாட்சி அளிக்கிறேன். நமது நாட்களில் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் இயேசு கிறிஸ்து அழைத்தார் எனவும், உலகத்தின் ஜனங்கள் மனந்திரும்பி அவரிடத்தில் வரும் வரை புயலிலிருந்து கோபாக்கினையிலிருந்து ஒரு அடைக்கலமாக நிச்சயமாக வரக்கூடிய அவருடைய சபையை போதனைகளுடனும் கற்பனைகளுடனும் மறுஸ்தாபித்தார் எனவும் நான் சாட்சி அளிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் அனைவரும் தம்மிடம் வரும்படியாகவும் தன் நன்மையை புசிக்கும்படியாகவும் அழைக்கிறார். தம்மிடம் வரும் ஒருவரையும் வெள்ளையனாகிலும் கருப்பனாகிலும் அடிமையாகிலும் சுதந்திரவாளியாகிலும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் அவர் தடை பண்ணுகிறதில்லை. அனைவரும் தேவனுக்கு சமமானவர்கள் என நான் கூடுதலாக சாட்சியளிக்கிறேன். இயேசு நமது இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிறார். சுவிசேஷ பாதையில் நாம் நிலை நின்று அவருடைய காலடிகளை பின்பற்றினால் அவருடைய மறுஸ்தாபித சுவிசேஷம் நமது பரலோக பெற்றோரின் பிரசன்னத்திற்கு திரும்பி போக நம்மை பாதுகாப்பாய் வழிநடத்தும். அதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சியளிக்கிறேன். ஆமென்.